சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பிரபலமான உபதேசங்களில் ஒன்று, அதை நம்ம பார்த்து கொண்டுள்ளோம். ஜீவே துவயா நாமே ருச்சி வைஷ்ணவ சேவான் இகச்சரியா தர்மனஹி சுனோ சனாதன். ஓ சனாதன், நான் சொல்றதை கேள். ஜீவன்கள் மேல கருணை கொள்வது, நாமத்தின் மேல ருச்சியோடு இருப்பது, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வது, இதை தவிர வேறு தர்மம் எதுவும் கிடையாது அப்படின்னு மகாபிரபு சொல்லியிருக்கார். நேற்று நம்ம ஜீவத்வயா, ஜீவன்கள் மேல கருணை கொள்வதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாமருச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாடலை பாடினோம், நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய பாடல். நான் இந்த பாடலை வந்து ஏதோ ஒரு பாடல் பாடணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கல. அதில் நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்ற, கோலோகேர பிரேமதனோ ஹரிநாம சங்கீர்த்தன். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமானது கோலோகத்தினுடைய பிரேமையை வழங்க வல்லது. இந்த நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு நம்மளால உணரவே முடியாது. நாம சங்கீர்த்தனம் கோலோகத்தின் பிரேமையை கொடுக்கக்கூடியது. கோலோக பிருந்தாவனத்துல கிருஷ்ணரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பிரேமை, அவர் மேல காட்டக்கூடிய அன்பு, அது அவ்வளவு எளிமையானது கிடையாது. இந்த அன்பானது பகவான் மற்ற அவதாரங்களில் வரும்போது கொடுக்க கிடையாது, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தது. சைத்தன்ய மகாபிரபு வேற அவதாரங்கள் யாருமே கொடுக்காத விஷயத்தை கொடுத்தார். கிருஷ்ணரே கொடுக்கவில்லை, அதை கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் தன் மேல் பிரேமையோடு இருக்கத வெளிப்படுத்தினார். எப்படி தன்னுடைய பக்தர்கள் தன் மீது பிரேமையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கறத அவர் காட்டினார். ஆனாலும் கிருஷ்ணர் அவரே இந்த பிரேமை அடையறதுக்கு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் அவரு கொடுக்கல, அவர் சொல்லித்தரல. சைத்தன்ய மகாபிரபு அந்த பிரேமையை கொடுத்தார். அதுவும் அவர் அந்த பிரேமையை எல்லோருக்கும் வாரி வழங்குறார். தகுதியுடையவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு அவர் பார்க்கிறதே கிடையாது, எல்லோருக்கும் வாரி வழங்குறார், வீசி அடிக்கிறார், பிடிச்சிக்கோ, ஆ இந்தா பிடிச்சிக்கோ. அதனாலதான் மகாபிரபு அவருக்கு ரூப கோஸ்வாமி பிரார்த்தனை செய்த போது அவர் சொல்ற, நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்விஷே நம. சைத்தன்ய மகாபிரபு அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர், அவரை போன்ற கருணை வாய்ந்தவர் எவரும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் கிருஷ்ண பிரேமையை எல்லோருக்கும் வாரி வழங்குகிறார். அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே, ஆனால் அவர் பொன்னிற மேனியோடு அவதரித்துள்ளார். அத்தகைய சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் தான், ஆனா சச்சிதேவி ஜெகநாத் மிஸ்ராவினுடைய மனைவி, நாதியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாயாப்பூர்ல அவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார். சைத்தன்ய மகாபிரபு சச்சிதேவிக்கும் ஜெகநாத் மிஸ்ருக்கும் பிறந்தார். அவர் இந்த ஹரிநாமத்தை எல்லோருக்கும் வாரி வழங்குறார், வாரி வழங்கி கோலோகத்தினுடைய பிரேமையை கொடுக்கின்றார். எப்படின்னா, எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியதார். தீனாகினா ஜாத்தச்சிலோ ஹரிநாமே உதாரில். சில நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாத் சொல்ல, பாப்பி தாப்பி ஜாத்தச்சிலோ ஹரிநாமே உதாரில். தீனா அப்படின்னா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கும், ரொம்ப நீச்சமான கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர். பகவான் அப்படி யார் கீழ்நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப கருணை கொடுப்பார். அப்படி கருணை கொடுத்து அவர்களையும் இந்த ஹரிநாமமானது உயர்த்தக்கூடியது. பொதுவா மற்ற வழிமுறைகள்லாம் அப்படி சாத்தியம் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு சில முன் தகுதிகள் வேணும். எவனாவது ஒருத்தன் கீழ்நிலையில இருக்கிறான் அப்படின்னா, சமுதாயத்திலேயோ அறிவிலையோ இல்ல பல விஷயங்கள்ல எவனாவது ஒருத்தன் கீழ்நிலையில இருக்கிறான் அப்படின்னா, அவனால அந்த வழிமுறையை எடுத்துக்கொள்ள முடியாது. தியானம் பண்றதோ யாகம் பண்றதோ கோயிலுக்கு போய் பூஜை பண்றதோ இல்ல வேற எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது பொதுவா வேத கலாச்சாரத்துல வந்து பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு தான், சூத்திரர்களுக்கு வந்து ஆன்மீக பயிற்சிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பயிற்சி என்னன்னா அப்படியே வர்ணாசிரமத்துல அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ அங்கங்க சில சில சடங்குகள் உண்டு. அவங்களுக்கு சம்ஸ்காரங்களும் அதிகமா கிடையாது சூத்திரர்களுக்கு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் வந்து விவாக சம்ஸ்காரம் தான். அவங்களுக்கு அதிகமான சம்ஸ்காரங்களும் கிடையாது சூத்திரர்களுக்கு. எல்லா சம்ஸ்காரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஆனா அதை காட்டிலும் கீழ்நிலையிலாம் இருக்கிறாங்க மிலேச்சர்கள் யவனர்கள் எவ்வளவோ. ஆனா அவங்க எல்லோரையும் எவ்வளவுதான் ஒருத்தர் கீழ்நிலையில இருந்தாலும் அவங்க எல்லோரையும் விடுவிக்கக்கூடியது ஹரிநாம சங்கீர்த்தனம். சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து நடைமுறையில காட்டினார். பாருங்க, ஜகாய் மதாய், ஜகாய் மதாய் மாதிரி ஒரு பாவிகள் கிடையாது. அவ்வளவு பெரிய பாவிகள் ஜகாய் மதாய். ஜகாய் மதாய் அவர்கள் அவ்வளவு பெரிய பாவிகள். இதற்கு முன்னாடி எல்லாம் பகவான் அதே ஜகாய் மதாய் பகவானுடைய லீலையில பல்வேறு ரூபங்கள்ல வந்தாங்க. ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாக, ராவணனும் கும்பகர்ணனுமாக, சிசுபாலனும் தண்டவக்ரனுமாக வந்தாங்க. அவங்க மகாபிரபு லீலையில ஜகாய் மதாயா வராங்க. ஜகாய் மதாயை சைத்தன்ய மகாபிரபு கொல்லல, அவங்களுக்கு ஹரிநாமத்தை கொடுத்து அவங்களையும் விடுதலை பண்ண, அவங்களையும் மிகச்சிறந்த பக்தர்கள் ஆக்கின. அது சாதாரணமா மற்ற அவதாரங்கள் யாரும் செய்யறது கிடையாது. அதற்கு சாட்சியா ஜகாய் மதாயை சொல்றார் நரோத்தம தாஸ் தாக்கூர். இன்றைக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையில எவ்வளவு ஜகாய் மதாயை நம்ம பார்க்கலாம். அதுக்கு சாட்சிக்கு ஒரு அளவே கிடையாது. ஜகாய் மதாயெல்லாம் எவ்வளவோ தேவலாம் நம்மளோட ஒப்பிடும் போது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சராசரி சமுதாயத்தினர் அவர்களுடைய நிலை என்னன்னா, ஜகாய் மதாயெல்லாம் எவ்வளவோ நல்லவங்கன்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி சமுதாயத்தினர். இத்தகைய மக்களையும் இந்த ஹரிநாமமானது உயர்த்தக்கூடியதா இருக்கு. சில பிரபுபாத் மேலை நாடுகள்ல போய் எவ்வளவோ கீழ்நிலையில இருந்தாங்க, அவங்கள எல்லோரையும் ஹரிநாமத்தின் மூலமா தான் கொண்டு வந்த. சில பிரபுபாதர் நாமத்தை கொடுத்தார் அவங்களுக்கு. அவர் போய் பூங்கால போய் உட்கார்ந்து கீர்த்தனம் பண்ண, கீர்த்தனம் பண்ணது அவருடைய தூய வைஷ்ணவ கிட்ட இருந்து அந்த நாமத்தை கேட்கும் போது, அதனால அவங்க வந்து உடனடியா கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொண்டார். அந்த நாமமானது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது எல்லோரையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய, எல்லாரையும் உயர்த்தக்கூடியது. இன்னும் சொல்ல போனா அதுக்கான தகுதி என்னன்னா, ஒருத்தர் கீழ்நிலையில இருக்கணும். மேல்நிலையில இருக்கிறவங்களால நாமத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன, அப்ப பிராமணர்கள்லாம் நாமத்தை ஜபிக்க முடியாதா அப்படின்னா, அது கிடையாது அர்த்தம். யாரோ ஒருத்தர் தான் பிராமணன், நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கோ அவனால நாமத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பகவானுடைய கருணை தான் இந்த திருநாமத்தை பெறுவதற்கு வழிமுறையாக சொல்லப்படும். அந்த கருணையானது எப்ப நம்ம கிட்ட கர்வம் வருதோ அப்ப அந்த கருணை நம்மளை விட்டு போயிடும். தினேர் உதிக்தோயா குறை பகவான் குளின் பண்டிட் தனேர் பட அபிமான். மகாபிரபு தீனேர் யார் வந்து கீழ்நிலையில இருக்கிறாங்களோ அவங்க மேல அதிக்தோயா அதிகமான கருணை காட்டுறார். குளின் பண்டிட் தனேர் பட அபிமான், ஏன்னா மிச்சவங்களாம் ரொம்ப தம் மேல அதிகமான அபிமானத்தோட இருக்காங்க. யாருக்கு வந்து செல்வ செழிப்புடையவர்களா இருக்காங்களோ, பண்டிதர்களா இருக்காங்களோ, இல்ல நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காங்களோ, உயர்குடியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து இந்த குடும்பத்துல இருந்து வந்தவன், அந்த ஒரு கர்வம். நான் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா, எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா என்கிட்ட, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா. அதனால அவங்களால பகவானுடைய கருணையை பெற முடியாது. அந்த அகந்தை இருக்கிறவங்க கிட்ட மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர். தீனேர் உதிக்தயா கொடை பகவான் புலின் பண்டித் தனேர் பட அபிமான். அவர் எல்லோருக்கும் கருணை கொடுக்கிறார். சாட்சியா ஜகாய் மதா இருக்காங்க. ஆனா நரோத்தம தாஸ் தாக்கர் சொல்றார், ரத்தின ஜென்மிலோ கேனோதா, இருந்தாலும் இந்த நாமத்து மேல எனக்கு ரத்தி பற்றுதல் இல்லையே, நாமத்தின் மேல எனக்கு ஒரு ருச்சி இல்லையே, எனக்கு ஒரு பற்றுதல் இல்லையே அப்படிங்கிற. உண்மையில நரோத்தம தாஸ் தாக்கூர் பற்றுதல் இல்லாதவர் கிடையாது. அவர் அவருடைய பாடல்கள், அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய செயல்கள் எல்லாம் பார்த்தோம்னா நரோத்தம தாஸ் தாக்கூர் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. அவர் கோலோக விருந்தாவனத்திலிருந்து நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக வந்த ஒரு மகா புருஷ, ஒரு அவதாரம். அங்கிருந்து இறங்கி வந்த கிருஷ்ணருடைய தோழியர்கள்ல ஒருத்தர், மஞ்சரிகள்ல ஒருத்தர் நரோத்தம தாஸ் தாக்கூர். ஆனாலும் நரோத்தம தாஸ் தாக்கூர் தன்னை ஒரு கீழ்நிலையில வைக்கிறார். ரத்தின ஜென்மிலோ கேனோ தா, இதுமே இதுல எனக்கு பற்றுதல் இல்லையே அப்படின்னு சொல்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. ஆனா அதுல நம்ம வந்து ருச்சியிற்று இருக்கிறோம். எவ்வளவு துர்பாகியசாலி, தினமும் சொல்றோம், ஓ கிருஷ்ணா உன்னுடைய திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது, எல்லோருக்கும் எல்லாவித பலன்களையும் இது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியது, ஆனால் அதில் பற்றில்லாமல் நான் துர்பாகியசாலியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில எத்தனை நாள் நம்ம வந்து அதை ஒரு எண்ணத்தோட சொல்லியிருப்போம், சும்மா ஒரு சடங்கு மாதிரி கோயில் ஐயர்லாம் சுவாஹா சுவாஹா பொம்பம் பொம்பம் பொம்மும் டொண்டும் 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 டொண்டும், அவன் எதையோ மனசுல நினைச்சிட்டு இருப்பான், எதையோ சொல்லிட்டு டொண்டு அப்படின்னு மந்திரம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரா பிதா நியமித ஸ்மரணேன காலக ஏதாதிருஷி தப கிருபா பகவன் மமாபி துர்தைவம் ஈதிருஷம் இகாஜனி நானுராக. ஓ எம்பெருமானே உன்னுடைய திருநாமம் மட்டுமே எல்லா நன்மையும் அளிக்கக்கூடியது, டன் 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 டன், இதில் பற்றில்லாமல் நான் துர்பாகியசாலியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்றோம். எத்தனை நாள் நம்ம வந்து அதை உணர்றோம், எந்த அளவுக்கு நம்ம அதுல நாமத்துல நம்ம ருச்சி வச்சு நாமத்துல கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நம்ம சொல்றமே தினமும் அதுலயாவது நம்ம யோசிக்கிறோமா, எனக்கு நாமத்துல ருச்சி இல்லையே. உண்மையில நம்ம எல்லாருக்கும் நாமத்துல ருச்சி ஓரளவுக்கு இருக்கு, ஆனா ரொம்ப 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 துளி உச்சி எங்கோ ஒரு பக்கம் நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். எந்த ஒரு செயலுமே நமக்கு வந்து ருச்சி இல்லைன்னா, துளி கூட ருச்சி இல்லைன்னா செய்ய மாட்டோம். ஆனா அந்த ருச்சியை நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது, ஏதோ இருக்கு இதுல என்ன வந்து கவர். ஹரே கிருஷ்ணா பாடும்போது நமக்கு எங்க இருந்தா அந்த ஆனந்தம் வருதுன்னு தெரியல, ஏதோ இருக்கு இதுல. அப்ப இதுல என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம வந்து ஆர்வமா உள்ள இறங்கணும்னா நாமத்தின் மேல நமக்கு ருச்சி வரும். நாம ருச்சி, நாம ருச்சி தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கணும். நாம வந்து தினமும் எவ்வளவோ செயல்கள் செய்யலாம், இந்த செயல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம ஜபிக்கக்கூடிய 16 மாலைகள். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், ஆன்மீக குருவினுடைய எல்லா கட்டளைகள்லையும் மிக முக்கியமான கட்டளை 16 மாலைகளை தினசரி ஜபிக்கிறதுதான். என்ன வேணாலும் ஒருத்தர் ஒரு நாள் முழுக்க என்ன வேணாலும் சேவை பண்ணட்டும். ஆனா அவர் 16 மாலை ஜபிக்கல அப்படின்னா எப்படி அவருடைய சேவையை கிருஷ்ணர் எடுத்துப்பார்? ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ்டாக்கூர் அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் 64 மாலைகள் ஜபிக்கணும்னு சொன்னார். ஸ்ரீல பிரபுபாதர் அதை 16 மாலைகள் ஜபிக்கணும்னு சொன்னார். பக்தி சிதான் சரஸ்டாக்கூர் சொல்லுவார், யார் ஒருத்தர் 64 மாலை ஜபிக்கலையோ கிருஷ்ணர் அவர் கொடுக்கக்கூடிய நைவேத்தியத்தை சாப்பிட மாட்டார்னு, கிருஷ்ணர் அவருடைய சேவையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொன்னார். ஏன்னா நாமத்தை ஜபிக்கும் போதுதான் ஒருத்தருக்கு எல்லா விதமான விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். பல நேரங்களில் நாம பார்க்கிறோம், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு இவங்களுக்கு இருக்கும். என்னன்னா ஒரு சிலர் நாம பிரச்சாரம் பண்ணும்போது வந்துருவாங்க, புஸ்தகம் வாங்கிடுவாங்க, நிறைய படிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியே இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, இன்னும் பௌதிக விஷயத்திலேயே தான் இருப்பாங்க. இல்ல உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புஸ்தகம்லாம் படிச்சிருப்பாங்க, தத்துவம்லாம் கூட பேசுவாங்க, ஆனா ஏதோ அவங்க கிட்ட தவறுது, என்ன ஒண்ணு இல்ல, என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஒழுங்கா ஜபம் செய்ய மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே ஜபம் செய்யவே மாட்டாங்க. ஜபம் செய்யல அப்படின்னா கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியாது, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியாது. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கலையோ, யார் ஒருத்தருக்கு அந்த நாமத்தின் மேல ஒரு ருச்சி ஏற்படலையோ, அவங்களால கிருஷ்ணரை பற்றி என்ன புரிந்து கொள்ள முடியும்? என்ன புரியும் நம்ம கிருஷ்ணரை பத்தி? எப்படி தெரியும்? எப்படி தத்துவம்லாம் புரியும்? முடிப்பு நிச்சயமா புரியாது. கிருஷ்ணருடைய கருணையானது கலியுகத்துல அவருடைய நாமத்தின் வடிவில் வருது. அந்த நாமத்துல நம்ம வந்து கவனம் செலுத்தல அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணை வராது. கிருஷ்ணருடைய கருணை இல்லைன்னா நம்மளால எந்த விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னா இந்த ருச்சியை வளர்த்து கொள்ளணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமமானது நம்மளை இந்த தினமும் சொல்றோம், கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் நமக்கு கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுதலை தரக்கூடியது. நாம் என்றும் விரும்பக்கூடிய அமிர்தத்தை சுவைக்க செய்கிறது, பேரானந்த பெருங்கடலை பெருக செய்கிறது. பேரானந்த பெருங்கடல் பெருக செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்தாம் புத்தி வர்தனம். இந்த சைத்தன்ய மகாபிரபு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தினால வரக்கூடிய ஆனந்தமானது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய, அது ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த ஆனந்தம் அப்படிங்க. அந்த கடல் என்றுமே அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கடல். யார் ஒருத்தர் உணர்ந்திருக்காங்களோ அவங்க உணர முடியும். அத நமக்கு இந்த பெருங்கடல்ல இருந்து ஒரு துளி கிடைச்சா கூட போதும், பறக்கலாம் நம்ம, அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனா நம்ம வந்து அதுல ருச்சியின்றி இருக்கிறோம். ஏன் நமக்கு ருச்சி வரமாட்டேங்க? ஏன் நாம ருச்சி நமக்கு இல்லை? நாமத்தை ஒரு நாம தினமும் ஜபம் பண்றோம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நமக்கு ஏன் அதுல ஒரு ருச்சி வரமாட்டேங்க? சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இத வந்து நம்ம தொடர்ந்து ஜபிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மிகவும் பணிவாக இருத்தல் அவசியம், மிகுந்த பொறுமையோடு இருத்தல் அவசியம். இந்த நாமத்தை ஜபிப்பதற்கு கடினமான நிபந்தனை எல்லாம் கிடையாது. ஆனா ஒருத்தர் முன்னேறணும்னு வரும்போது மிக முக்கிய தகுதி, நான் முதலே சொன்ன மாதிரி ஒருத்தன் தீனனாக இருக்கணும். தீனனா இருக்கணும்னா மிகவும் பணிவானவனாக கீழ்நிலையில இருக்கக்கூடியவனாக இருக்கணும். எப்போ ஒருத்தர் உயர்நிலையில இருக்காங்களோ, நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் நினைக்கிறோமோ அப்ப நம்மளால ஜபம் பண்ண முடியாது, அப்ப நம்மளால நாமத்தனுடைய ருச்சியை அனுபவிக்க முடியும். நான் எல்லோரையும் விட கீழ்நிலையில இருக்கக்கூடியவன், இதை வந்து உணரணும், சும்மா வார்த்தையில சொல்றதே கிடையாது. சில நேரங்களில் நம்ம வந்து வார்த்தையில சொல்றது ரொம்ப எளிமை, பிரபு நான் ரொம்ப கீழ்நிலையில இருக்கேன் பிரபு, ரொம்ப எளிமை. சில நேரத்தில் அதையே சொல்லி நம்ம ஜபம் பண்றதுக்கே நம்ம வந்து ஏன்னா அதையே ஒரு சாக்கா சொல்லி நம்ம தவிர்த்தரலான்னு பார்ப்போம். பிரபு என்னால முடியாது பிரபு, நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில இருக்கேன் பிரபு. கீழ்நிலையில இருந்தா ஜபம் பண்ணுப்பா, பண்ணாததுக்கு அதை ஒரு காரணமா சொல்லாத. சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, ஒருத்தர் தன்னை அந்த கீழ்நிலை உண்மையான பாவத்துல வைத்துக் கொள்ளணும். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆசிரியர், அவர் சொல்றார், ஜகாய் மதாய் ஹோய்த்தே முனிஷே பாபிஷ்டே பூரிச்சேரே கீத்த ஹோய்த்தே முனிஷே லாகிஷ்டே. ரைட், ஜகாய் மதாயை காட்டிலும் நான் கீழ்நிலையில இருக்கேன், ஒரு மலத்துல இருக்கக்கூடிய புழுவை காட்டிலும் நான் கீழ்நிலையில இருக்கேங்க. அது அவருடைய உணர்வு, சும்மா வார்த்தையில சொல்றாரு கிடையாது, அவர் உண்மையில அதை உணர்ற, நான் அவர்களை காட்டிலும் கீழ்நிலையில இருக்கேன். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எல்லாரை காட்டிலும் உயர்நிலையில இருக்கேன், வைஷ்ணவர்களை காட்டிலும் உயர்நிலையில இருக்கேன். கோயில்ல நாலு அஞ்சு வைஷ்ணவர் இருக்காங்க, நான் தான் இருக்கிறதுல எல்லாத்தை விட பெரியவன். கோயில்ல வந்து 30 பேர் இருக்காங்க, நம்ம இஸ்கான்ல வந்து 1000 பேர் இருக்காங்க, ஆனா என்ன மாதிரி யாருமே கிடையாது. இல்ல ஏதோ ஒரு சில நிலைகள்ல நமக்கு வந்து நாம தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து இருந்துருக்கு. அதை பத்தி நினைக்கிறோமோ இல்லையோ, சூக்ஷ்மமா அத்தகைய எண்ணங்களானது நம்மளை கீழே வச்சுட்டே இருக்கு. ஆனா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்ற, மலத்துல இருக்கக்கூடிய புழுவை காட்டிலும் நான் கீழ்நிலையில இருக்கேங்கிற அத்தகைய உணர்வுலதான் அவரால் வந்து நாமத்தை எப்பவுமே ஜபிக்க முடியும். ஹரிதாஸ் தாக்கூர் அவர் நாமாச்சாரியர்னு அழைக்கப்படுறார். அவர் ஏன் நாமாச்சாரியர்னு அழைக்கப்படுறார், அவர் ரொம்ப பணிவோடு இருக்கார். அவருடைய பணிவானது சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார், ஐயோ இவ்வளவு பணிவா நீ இருக்காதப்பா, என்னால முடியல, தாங்க முடியல அப்படின்பார். மகாபிரபு சொல்வார், ஹரிதாஸ் உன்னுடைய பணிவை பார்க்கும்போது என்னால முடியல, இவ்வளவு உயர்ந்த நபர் நீ, ஆனா இவ்வளவு பணிவோடு இருக்கியே, உன்னுடைய பணிவை பார்த்த என்னால சகித்துக்கொள்ள முடியல அப்படின்ப. ஆனா அவர் வந்து இல்ல இல்ல நான் உண்மையைத்தான் சொல்றேன் அப்படின்ப. அது ஹரிதாஸ் தாக்கூர். அதனால அவர் நாமாச்சாரியரா இருக்கிறார், இல்லைன்னா அவர் நாமாச்சாரியரா இருக்க முடியாது. நாமம் தினமும் 300,000 நாமம் செல்வார், 64 மாலை ஜபம் செய்தோம் அப்படின்னா அது 100,000 நாமம், அது மாதிரி 3 மடங்கு சொல்லுவார் அப்படின்னா எவ்வளோ, 192 மாலைகள் தினமும் ஜபம் செய்வார். நாம 16 மாலை செய்கிறோம்னா நம்ம 16 சொல்லக்கூடிய நாமத்தை அவர் 1 சொல்லுவார். ஆனால் நம்ம 16 உண்மையிலேயே அவ்வளோ நாமம் சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 16 நம்ம ஜபிக்கிறோம், ஆனா பெரும்பாலான நேரங்கள் நாமத்தை சொல்லும் போது நம்மளுடைய மனம் வேற எங்கேயோ சுத்திட்டு தான் இருக்கு. உண்மையில நம்ம 16 ஜபம் பண்ணல. ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய இடங்கள்ல அவர் 16 ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அதே சமயத்துல நிறைய இடங்கள்ல அவர் சொல்லுவார், 16 கவனமான மாலைகள், அதை நம்ம சொல்றது பிரபுபாதருடைய கடிதங்கள்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். 16 அட்டன்டிவ் ரவுண்ட்ஸ், சும்மா 16 நானும் ஜபம் பண்ணும் அப்படின்னு சொல்றது இல்ல, அது ஒரு நிலை. ஆரம்பத்துல வரும்போது சரி 16 நீ எப்படியோ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்ற, ஆனா ஒருத்தர் நாமத்து மேல ருச்சி அடையணும் அப்படின்னா அங்க 16 வந்து கவனமா சொல்லப்படும். ஸ்ரீல பக்தினோ டாக்கர் சொல்றார், பகவானுடைய நாமத்துல நாமத்தை ஒருத்தன் ஜபம் செய்தும் அதுல ஒருத்தனுக்கு வந்து பற்றுதல் வராம இருக்கு, ருச்சி வராம இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதுல வந்து அவனுக்கு பற்றுதல் இல்லை, சாரி அதுல வந்து அவன் கவனம் இல்லை. அவன் சொல்லும் போது அதுல கவனம் இல்லாம இருக்கிறது தான் மித்தது எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தர் பிரேமையை அடையறதுல இந்த நாமமானது ஒருத்தருக்கு பிரேமையை கொடுக்கப்படும். இந்த நாமமே ஒருத்தருக்கு பிரேமையை கொடுக்கும். ஆனா இந்த நாமத்தை ஒருத்தருக்கு ருச்சி ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணமானது அறியாமையும் அபராதமும். ஒருத்தர் செய்யக்கூடிய அபராதங்கள், ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, இந்த அறியாமையும் அபராதமும் தான் ஒருத்தருக்கு நாமத்தின் மேல ருச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமாகும். நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை, நான் யாரு பகவான் யாரு, இந்த சம்பந்த ஞானத்தை அறியாமல் இருக்கிறோம். இல்லை நமக்கு வந்து சம்பந்த அபிதேயா பிரயோஜனம், இதை பற்றி ஞானம் நமக்கு இல்லை, நம்ம அடைய வேண்டியது என்னங்கிறது நமக்கு தெரியல, நம்ம அடைய வேண்டிய வழிமுறை என்னங்கிறது தெரியல, அது அறியாமை. அறியாமை அப்படிங்கிறது பொதுவா சம்பந்த ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய சம்பந்த ஞானத்தினுடைய அறிவு ஒருத்தனுக்கு இல்லை. சம்பந்த ஞானம் அப்படின்னா இறைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளக்கூடியது சம்பந்தம். அபிதேயா அப்படின்னா வழிமுறை, எப்படி இறைவனுக்கும் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொள்றது, அது அபிதே. பிரயோஜனம் அப்படின்னா இந்த தொடர் இந்த வழிமுறை நான் பின்பற்றதுனால நான் எதை அடைகிறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அது இறுதி இலக்கு. இந்த மூன்றும் ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவா அறியாமை அப்படின்னு நீங்க சொல்றது என்னன்னா சம்பந்த ஞானம், ஒருத்தருக்கு இறைவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை பற்றி அறியாமல் இருக்கார், இந்த ஜட உலகத்தை பற்றி அறியாமல் இருக்கார், இன்னும் மாயையிலேயே உழன்று கொண்டுள்ளார். அதற்காகத்தான் சில பிரபுபாதர் அவருடைய புத்தகங்களை கொடுத்திருக்க. சில நேரங்களில் பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, நான் ஹரே கிருஷ்ண ஹரே ராமா சொன்னா போதும், புத்தகம்லாம் படிக்க தேவையில்லை, நான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம். உண்மைதான், யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இதை ஒழுங்கா ஜபிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமா பகவான் மேல பிரேமையை அடைய முடியும். ஆனா அந்த நாமத்தை ஒழுங்கா ஜபிக்கணும் அப்படின்னா அந்த அறியாமையை களைய வேண்டும், நாம அபராதங்களை தவிர்க்க வேண்டும். அறியாமையை களையணும் அப்படின்னா அதற்காகத்தான் சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்காகத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்களை எழுதினார், அதற்காகத்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். வெறும்னு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தத்துவங்களை புரிந்து கொள்றதுல ஆர்வத்தோடு இருக்கணும். தத்துவங்களை புரிந்து கொள்றதுல யார் ஒருத்தர் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமை அவ்வளவு கிட்டாது, எளிதல்ல. சில நேரங்களில் கிருபா சித்தியில கிட்டலாம். நமக்கு வந்து நாமத்து மேல ருச்சி வரணும் அப்படின்னா ரெண்டு விதத்துல நம்ம அடையலாம். ஒன்று நம்மளுடைய சாதனாவை பண்ணி, சாதனா சித்தி அப்படிமா, நம்ம தினமும் ஜபம் செய்து தினமும் புத்தகங்களை படித்து தினமும் நம்மளுடைய வழிமுறையை பயிற்சி செய்யும் போது சாதனை நம்மளுடைய சாதனா மூலமாகவே நம்ம பக்குவத்தை அடையணும். இன்னொன்னு கிருபா சித்தி. கிருபா சித்தி அப்படின்னா எதுவுமே இல்லாம இருப்பாங்க, திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் கருணை கொடுப்பாங்க, உடனே அவங்களுக்கு வந்து நாம ருச்சி வந்துடும், அது கிருபா சித்தி. கிருபா சித்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கூடாது. நேற்று நம்ம சொன்னோம் பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய தாயார் நாராயணி சிறு குழந்தையா இருந்தாங்க, மகாபிரபு வந்தார், ஹே ஹரே கிருஷ்ணா சொல்லு பிரேமையில ஆடு, உடனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரேமை நாம ருச்சி உடனே வந்துச்சு, உடனடியா, கொஞ்சம் கூட அங்க வந்து கால தாமதமே கிடையாது. நம்மள மாதிரி வருஷ கணக்குல ஜபம் பண்ணிட்டுலாம் இருக்கு கிடையாது, ஜபம் அதுக்கப்புறம் பண்றாங்க, ஆனா அது வந்து நாம ருச்சியினுடைய தளத்துல இருந்து பண்றாங்க, உடனடியா அவங்களுக்கு வந்து நாமத்து மேல ருச்சி ஏற்படும். அதே மாதிரி பாக்குறோம் மகாபிரபு பையன் இருக்காரு, அவரை தாக்குறதுக்காக ஒரு தடவை ஒரு புலி வந்துச்சு, ஹே ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னாரு, அது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா புலி, ஜார்க்கண்ட் காட்டுல போயின்னு இருக்கார், அங்க வந்து அவர் பாடு ஹரே கிருஷ்ணா அவர் பாடு தானா பாடிண்டு ஆடிட்டு இருக்கிறார். அப்போதைக்கு அவரை பின்தொடர்ந்து நிறைய புலி சிங்கம் மானு மயில் எல்லாமே வருது, குரங்கு எல்லா காட்டு விலங்குகளும் அவருக்கு பின்னாடி படையா போகுது. நம்ம சில நேரங்கள்ல சில ஊர்ல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா பின்னாடி நிறைய பேர் நம்மளை தொடர்ந்து வந்துருவாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப அரிது. சில நேரங்கள்ல யாராவது மக்கள் வந்து நான் ஓ இவங்க ஜவிக்கிறதுல நம்மளுடைய கீர்த்தனத்துல வந்து கவரப்பட்டு நம்ம பின்னாடியே வந்துருவாங்க. சில நிறைய நேரம் நம்ம பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அது மாதிரி நம்ம கூட வருவாங்க நாம சங்கீர்த்தனத்துல கலந்து கொண்டு. அது மாதிரி மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார், பின்னாடி எல்லா விலங்குகளும் வருது, காட்டு விலங்குகள்லாம் வருது. அவர் மகாபிரபு கூட வந்தவர் பார்த்து பயப்படுறாரு, ஐயோ இது என்னது, இது சிங்கம் எல்லாம் வருது, புலி எல்லாம் வருது, யானை வருது, எல்லாமே ஆடுதே. வர்றது மட்டும் இல்ல, எல்லாம் கிருஷ்ண பிரேமையில ஆடுது. அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போறார் மகாபிரபு கூட வந்த. அதுக்கப்புறம் நம் அதுதான் கிருபா சித்தி. பகவான் வந்து முழு கிருப்பையை கொடுத்து உடனே ஒருத்தருக்கு வந்து நாம ருச்சியை கொடுக்க, அதுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. இறுதியில பார்த்தா எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சாதனாவோடு இணைந்து கிருப்பை கலந்துதான் நம்ம சித்தியை அடைய முடியும். இருந்தாலும் நம்ம சாதனா சித்தி அடையறதுக்கு முயற்சி பண்ணும், நம்மளுடைய சாதனாவை நம்ம ஒழுங்கா செய்யணும். சில பிரபுபாதர் உள்ள புத்தகங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த புத்தகங்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்காத பட்சத்தை நம்மளால நம்மளுடைய அவித்யா அறியாமையை களைய முடியாது. அறியாமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணரை பற்றி நம்மளால கிருஷ்ணருடைய நாமத்து மேல ஒரு பற்றுதல் என்றுமே வராது. ஏன்னா கிருஷ்ணர் யாருன்னு தெரியாதே நமக்கு, எல்லாமே அறியாமையில தானே இருக்கும். அப்புறம் எங்க இருந்து கிருஷ்ணன் மேல நாம ருச்சி வரும்? எனக்கு நாம ருச்சி வரணுங்கிற எண்ணமே ஒருத்தன் வந்து சாஸ்திரங்களை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும், கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஓகே ஹரே கிருஷ்ணா எல்லாரும் சடங்கு பண்ற மாதிரி. இப்ப ஊர்ல எல்லாம் எல்லாரும் எல்லா வீட்லயும் இப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லா இந்துக்கள் வீட்லயும் பாத்தீங்கன்னா தினமும் பூஜை பண்ணுவாங்க, டிங்கி 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 கற்பூரத்தை எடுத்து டிங்கி டிங்கி டிங்கன்னு சுத்துவாங்க. எல்லா இந்து குடும்பத்தையும் பண்ணுவாங்க, ஊதுபத்தி எடுத்து குத்துவாங்க, இல்ல பூ போடுவாங்க, சாமி படத்துக்கெல்லாம் மாலை போடுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு ருச்சி இருக்கா? நிச்சயமா கிடையாது. அது வந்து ஒரு சடங்கு, தினமும் பண்ணணும், சாமி படத்துக்கு பூ போடணும், சாமிக்கு ஊதுபத்தி காட்டணும், அப்புறம் கற்பூரம் காட்டணும், இது ஒரு சடங்கு சரியா? அது மாதிரி நமக்கும் வந்து ஜபம் பண்றது சடங்கு மாதிரி ஆயிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, ஒரு சடங்கு மாதிரி போயிடும். அவங்க வந்து டிங்கி டிங்கி மணி ஆட்டி பூஜை பண்றாங்க, நம்மளும் வந்து ஏதோ கொஞ்சம் பூஜையும் பண்றோம், அதோட சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு சடங்கா போயிடும். அதற்காக தான் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கும் போது தொடர்ந்து பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போது நான் ராமத்துல ருச்சியோட செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அது இல்லைன்னா நம்ம அறியாமையிலே இருப்போம். அப்புறம் எங்க இருந்து நம்ம அதுக்காக முயற்சி பண்ண போறோம்? முயற்சியே வராது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா அபராதங்கள். இந்த நாம ருச்சியை பத்தி பேசணும் அப்படின்னா அது நம்ம நாள் கணக்குல பேசலாம், ஆனா நான் வந்து சுருக்கமா இப்ப வந்து சொல்லின்றேன். இன்னொரு பிரச்சனை அபராதங்கள். நம்ம செய்யக்கூடிய அபராதங்கள் நம்மள நாமத்து மேல ருச்சியிலிருந்து தடுத்து வைக்கும், நாம ருச்சியை அடைய விடாம தடுக்கும். தினசரி நம்ம வைஷ்ணவர்களுக்கு செய்யக்கூடிய அபராதங்கள் தினசரி சொல்றோம். நாமத்தை ஜபிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள் டடன் 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 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சு போச்சு. நாம அபராதம் முடிஞ்சது, வைஷ்ணவர்கள் பிரணாம் பண்ணோம், அத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த அபராதத்தை தவிர்க்கிறதுல எப்படி நம்ம வந்து எந்த அளவுக்கு கவனமா இருக்கும், எந்த அளவுக்கு நம்மளுடைய பௌதிக ஆசைகளை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம வைஷ்ணவர்கள் மேல கவனத்தோட வைஷ்ணவர்களோட நடக்கும்போது ரொம்ப கவனமா அவர்களோட பேசும்போது பழகும்போது சேவை செய்யும் போது எந்த அளவுக்கு கவனமா இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு கவனமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நாம ருச்சியை விரைவில் அடைய முடியும். வைஷ்ணவர்களோடு இருக்கும்போது பல நேரங்களில் நம்ம வந்து கிருஷ்ணனோட இருக்கோம், எல்லாமே நமக்கு வந்து சகஜமாயிடும். இவர் யாரு? ஒரு பக்தர் இருக்கலாம், 20-30 வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொரு பக்தர் இப்பதான் 6 மாசமா ஜபம் பண்ணி இருக்கலாம், ஒரு மாசமா ஒரு வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். கிருஷ்ணருடைய கருணையினால இந்த பக்தருக்கு அந்த பக்தரோட சகவாசம் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன ஆகுனா, அதிகமான தொடர்பு சில நேரங்கள்ல நமக்கு வந்து சகஜமா நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடும், சாதாரணமா வாழ ஆரம்பிச்சிடும். வசுதேவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது சொல்றார், கிருஷ்ணரோட நாங்க ரொம்ப பழகிட்டோம், அதனால கிருஷ்ணரோட மகத்துவம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஆனா அவருடைய நிலை வேற, அவர் வந்து கிருஷ்ணரோட உயர்ந்த பக்தியில இருக்கார், உறவு முறையில இருக்கார். ஆனா அந்த பிரச்சனை நமக்கெல்லாம் உண்டு. கிருஷ்ணரோட பக்தர்களோட ரொம்ப அதிகமா பழகிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து நம்ம பக்தரோட பழகுறோங்கிறதே மறந்துடுவோம். பல நேரங்கள்ல நம்ம வந்து பக்தர்களோட இருக்கோம், பக்தர்களோட பழகுறோம், அவங்களுக்கு வந்து அபராதம் இழைக்க கூடாது, தவறா பேசக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, பின்னாடி பின்பக்கம் வந்து அவங்கள பத்தி குற்றம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். சும்மா ஏதோ ஊரு கதை வெட்டி நான் பேசுற மாதிரி நம்ம வந்து அடி இந்த தெரியுமா, ஹி ஹி அவர் அந்த மாதிரி பண்ணார், ஹி ஹி இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு நாம ருச்சி இந்த ஜென்மத்துல வராது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வராது. வைஷ்ணவ அபராதத்தை நம்ம வந்து தவிர்க்கிறதுல கவனம் செலுத்தல அப்படின்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம ருச்சி வராது. சும்மா ஹரகிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கலாம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாமத்து மேல ருச்சி வரவே வராது. பற்றுதலை கைவிடணும், ஜட உலகத்து விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுதலை கைவிடணும். நாம மகாத்மியத்தை பத்தி எவ்வளவு நாள் கேட்டாலும் ஒருத்தனுக்கு வந்து நங்கூற மாதிரி அந்த ஜட பற்றுதல் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த படகு போகாது முன்னாடி. அன்னைக்கு ஒரு நாள் உதாரணம் கொடுத்துட்டேன் ஒரு உபன்யாசத்துல, ஒருத்தர் படகுல ஒரு திருமணத்துக்காக எல்லாரும் படகுல ஏறி உட்கார்றாங்க, அடுத்த கிராமத்துக்கு போகணும். மாலை வேலை ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டாங்க. ஆனா படகு ஓட்டுறவங்க வந்து ராத்திரி முழுக்க துடுப்பு போட்டுட்டே இருக்காங்க, காலையில விடிஞ்சு பார்த்தா எங்க இருந்தாங்களோ அங்கேயேதான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, எப்படியா என்னையா நீ எங்களை ஏமாத்திட்டியா, தூங்கணும்னு நீனும் தூங்கிட்டியா, இல்ல இல்ல நாங்க ராத்திரி முழுக்க துடுப்பு போட்டுட்டுதான் இருந்தோம், அப்புறம் எங்க இங்கேயே நிக்கிறமே. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் சொல்றான், ஐயா அங்க பாரு நங்கூரம் போட்டு வச்சிருக்காங்க, நங்கூரத்தை எடுக்கவே இல்லை. நங்கூரத்தை எடுக்காம துடுப்பு எவ்வளவு போட்டாலும் வண்டி முன்ன போகாது, படகு முன்ன போகாது. அது மாதிரி இந்த ஜட உலகத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதல் ஆனது ஒரு முக்கியமான அபராதமா சொல்லப்படுது. அதுதான் 10வது அபராதம் நம்ம சொல்றோம், ஸ்ருதேபி நாம மகாத்மே ய ப்ரீதி ரஹிதோ நரம். இந்த ஜட உலகத்து மேல ஒரு பற்றுதல், அகம் மமேதி பரமம் நாம் நிசோப்ப அபராதம், நான் வந்து எனக்கு என்னுடையது அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் பௌதிக பற்றுதல். இந்த பௌதிகமான பற்றுதல்கள் வைஷ்ணவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அபராதங்கள், நாமத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தினசரி நம்ம சொல்றோம் 10 அபராதங்கள். அந்த 10 அபராதங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது நமக்கு நாமத்தை சொல்லியும் நாமத்து மேல நமக்கு ருச்சி வராம இருக்கிறது. அதனால நாம ருச்சியை நம்ம வளர்த்து கொள்ளணும்னா இந்த அபராதம் எல்லாம் தவிர்க்கணும், அறியாமையை களையறதுக்கு சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும், அது மட்டும் இல்லாம நாமத்தை கவனமாக தினமும் ஜபம் செய்யணும், 16 மாலைகள் கண்டிப்பா. அப்ப காலப்போக்குல நமக்கு வந்து நாம ருச்சி கிடைக்கும், நாம ருச்சியை நம்ம அடையணும். நம்ம எல்லாரும் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனை தான், ஒவ்வொருத்தரும் நம்ம இதுக்கு முயற்சி பண்ணணும். நாம ருச்சியை பத்தி நான் பேசுறேன் எதற்காக, எனக்கும் நாம ருச்சியில ருச்சி வருமா அப்படிங்கறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கா. நாமத்தை பத்தி நம்ம பேசும்போது, நாமத்தை பத்தி நம்ம கேட்கும்போது, நம்மளும் நாமத்தை வந்து கொஞ்சம் கவனமாக சொல்றதுக்கு ஆரம்பிப்போம். சும்மா நாமத்தை சொல்லும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சும்மா அரே சுஷ்ராம் ராம் ராம் சுஷ்ராம் ராம் சுஷ்ராம் ராம் கிடையாது. சில நேரங்களை நான் பார்த்திருக்கேன், ஹரே கிருஷ்ணா ராம் 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 ஒரு மணி நேரத்தில் ஜபத்தை முடிச்சிருவாங்க. 16 மாலை எப்படிரா இவங்க மட்டும் ஒரு மணி நேரத்தில் ஜபத்தை தினம் முடிக்கிறாங்க? ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் எப்படிரா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க? எப்படி பிரபு இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க? நான் ரொம்ப வேகமாக சொல்லுவேன் பிரபு. சரி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். எங்கே எங்கேயாவது ஒரு ராமா விட்டுருவாங்க, அரே அரே விட்டுருவாங்க, எதையாவது ஒன்று விட்டுட்டு சொல்லுவாங்க, எதையா விட்டுருவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஜப மாலையில் டிரு 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 டிருன்னு ஓடும், அண்டு வேகமாக ஓடும். 2 மாலை சொல்லியிருப்பாங்க, 3 மாலை 3 மணியை நவுத்திருப்பாங்க. 2 தடவை சொல்லியிருப்பாங்க, 3 மணியை நவுத்துவாங்க. அப்போ என்ன ஆகும்? 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தை ஜபத்தை முடிச்சிருவாங்க 16 மாலையை. அது மாதிரி ஜபம் பண்ணோம்னா நம்ம கிருஷ்ண பிரேமையை அடைய முடியாது. கிருஷ்ண நாமத்து மேலே ருச்சி வரும். நாமம் 16 மாலை ஒருத்தங்க ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார ஒருத்தர் ஜபிக்கணும். ரொம்பவும் அதிகமாக நேரம் எடுத்தாலும் அதுவும் வந்து தெளிவாக ஜபிக்கலன்னு அர்த்தம். சில நேரங்களில் சில பக்தர்கள் அதிகமாக சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ராம் ஹரே ஹரே, எதையாவது ஒன்று அதிகமாக சொல்லுவாங்க. இல்லை உங்க பொறுமையா, ஹரே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணலாம் இன்னைக்கு, வீட்டுக்கு போகணும், இது பண்ணும், அது பண்ணும், ஹரே கிருஷ்ணா, சமைக்கலாம், என்ன பண்ணலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்போ என்ன ஆகும்? ஒரு ஒரு 16 மாலை பண்ணுறதுக்கு ஒரு 4 முழுக்க எடுத்துப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து நாமத்தை எல்லா நேரத்துலையும் சொல்லலாம்னு சொல்கிறோம். நம்ம வெளியில் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லா நேரத்துலையும் நாமத்தை சொல்லலாம். ஆனால் நாம ருச்சி நம்ம வர்றதுக்குள்ளனா கவனமாக சொல்கிறதுக்கு பார்க்கணும். அந்த கவனமானது சும்மா அங்கங்கே போகும்போது பராக் பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது, பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது, அதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். எதனால வெளியில போகும்போது ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, வெளியில போகும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆனா அதை அந்த 16 மாலையில கூடிய மட்டும் அந்த 16 மாலையில சேர்க்காம ஜெபம் பண்றது பார்க்கலாம். வெளியில போறோம் அப்படின்னா சரி பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டு போங்க, ராக் பார்த்துட்டு போறோம், அங்க எங்க பாக்குறோம், எப்படி போறோம், எந்த பக்கம் போகணும், ரூட்டு பாக்குறோம், அது பாக்குறோம், இது பாக்குறோம், வெளியில வேடிக்கை பாக்குறோம். அப்ப எங்க இருந்து ஹரே கிருஷ்ண நாமத்து மேல நமக்கு கவனம் இருக்கும்? குறைஞ்சது அந்த மாதிரி சூழ்நிலையில 16 மாலைக்கு மேல கொஞ்சம் அதிகமா ஜபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். கூடிய மட்டும் ஜபம் பண்றத வந்து நம்ம அதிகபட்சம் 3 தடவைக்குள்ளார உட்காந்து 16 மாலை முடிக்கணும். அதிகபட்சம் 3 தடவை, சும்மா காலையில ஒரு மாலை, அப்புறம் ஒரு மாலை, அப்புறம் ஒரு மாலை, அப்புறம் ஒரு மாலை, அப்புறம் ஒரு மாலை, ஒன்று 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 பிச்சு 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 பண்ணோம்னா நாமத்து மேல ஒரு மாலைங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுல நம்ம நாமத்து மேல கவனமே வந்திருக்காது. நாமத்து மேல ஒரு கவனமே வந்திருக்காது. அப்புறம் எங்க இருந்து நம்ம கவனம் அப்படி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற ஒரு இதோ சொல்றமே கேட்கறவங்கிறதுக்குள்ள அந்த ஒரு மாலை முடிஞ்சிடும், சரின்னு ஓரம் வச்சுட்டு அடுத்த வேலை போயிடும். பிச்சு பிச்சு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஒரே தடவையில 16 மாலையும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ண முடிஞ்சா பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஒரு தடவை நம்ம எடுக்கிறோம்னா நல்ல ஜபத்தை தொடர்ந்து பண்றதுக்கு பார்க்கணும். இல்ல நமக்கு வந்து கொஞ்சம் பல பல விஷயங்கள்னால அப்படி இப்படி அலை நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போறோம். ஒரு சில நாட்கள் சேவை அதிகமா இருக்கு, ஒன்றும் முடியல அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதிகமாக ஜெபம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். தினசரி நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனமாக இருக்கணும். சும்மா ஏதோ நான் வந்து நிறைய சேவை பண்ணேன் எனக்கு ஜெபம் பண்ண தேவையில்ல அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. சில நேரங்களில் பக்தர்கள் நான் சொல்கிறது கேட்டிருக்கேன், பிரபு ரொம்ப லேட் ஆச்சு, நான் படுக்கிறேன் பிரபு, ஜபம் என்ன பண்ண வேண்டாம், நான் நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கிறேன். இந்த நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கிறேங்கிற பழக்கம் ரொம்ப 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 அபாயகரமாக, ரொம்ப ரொம்ப அபாயகரமாக. பிரபுபாத் சொல்லியிருக்கார், ஒருத்த வந்து சாப்பிடுறதுக்கு தூங்கறதுக்கு நேரம் இல்லாம ஒருத்தன் சேவை பண்ணா அப்படின்னா அந்த மாதிரி நாள்ல வேணா அடுத்த நாள் சாப்பிடாம ஜபம் பண்ணி முடிக்கலாம். இதுதான் பிரபுபாத் சொல்லியிருக்கார். பிரபுபாத் சொல்லியிருக்கார், உனக்கு வந்து சேவை அதிகமா இருந்தது ஜபம் பண்ண முடியலன்னா அடுத்த நாள் நீ வந்து ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா என்ன நிலையில அப்படின்னா, எப்ப நம்மளால ஜபம், அதாவது சாப்பிடுறதுக்கோ தூங்கறதுக்கோ கூட நேரம் இல்லாம நம்ம வந்து சேவை பண்ணிட்டு இருக்கோமோ, அவ்வளவு சேவை பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து அன்றைக்கு பண்ண வேண்டிய ஜபத்தை அடுத்த நாள் பண்ணலாம், சேர்த்து வச்சு பண்ணலாம். அன்னைக்கு பண்ண வேண்டிய ஜபத்தனா 16 மாலை மொத்தத்தையும் இல்லை, எவ்வளோ இப்போ ஒரு 10 மாலை பண்ணியிருக்காரு, 6 மாலை ஏதோ 2 மாலை 3 மாலை முட்டு போச்சுன்னா அடுத்த நாள் சேர்த்து பண்ணலாம். முந்தின நாள் நம்ம வந்து அவ்வளவு பிஸியாக சேவையில் இருந்தோம்னா சும்மா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பக்தர்களோட அரட்டை அடிச்சுட்டு உட்காந்து மணிக்கணக்கில் டிவோட்டிஸோடு உட்காந்து பேசிட்டு இருக்காது, அப்புறம் ஜபம் பண்ணல அப்படின்னா உட்காந்து பண்ணு, ஜபத்தை பண்ணு. 16 மாலை ஜபத்தை கூட பண்றதுக்கு முடியலன்னா எப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், எப்படி நம்ம வந்து கிருஷ்ணலோகத்து போறோம்? இது வந்து ரொம்ப ரொம்ப கவனம், இதை வந்து நம்ம கவனிக்கணும். எல்லா பக்தர்களும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யணும். எல்லா பக்தர்களும் 16 மாலை ஜபம் பண்றாங்களா? நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஜபம் பண்ணல அப்படின்னா நம்ம அவரை வந்து ஜபிக்க வைக்கணும், அதுதான் நட்பு. சில நேரங்களில் நான் பக்தர்கள் மத்தியிலே பார்த்துருக்கேன், பிரபு ஜபம் பண்ணல, சரி சரி பரவாயில்ல நான் நீ ஜபம் பண்ணிட்டே நான் சொல்லிக்கிறேன், இல்லை ஏதாவது பக்தர்களுக்குள்ள சரி 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 பரவாயில்ல நீ தூங்கு தூங்கு தூங்கு, என்னத்தை தூங்கு, அவன் நரகத்துக்கு போறா நீ பார்த்துட்டு விட்டுருக்க, நீ நண்பனா அவனுக்கு? ஒரு நண்பன் அப்படின்னா அவன் ஒழுங்கா ஜபம் பண்றானா? அவனுக்கு நம்ம உண்மையில உண்மையான நட்புங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா நானும் அவனுக்கு எல்லாருக்கும் நான் நண்பனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து அவன் போக்கத்துல அவனுடைய வழியிலேயே விட்டு இருந்தோம்னா அது கிடையாது நட்பு, அது வந்து உண்மையில துரோகம். நட்பு அப்படிங்கிற பேர்ல ஒருத்தனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து வைஷ்ணவ சங்கத்துல இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய நன்மை, ஒருத்தரை ஒருத்தர் உதவி செய்ய முடியும். ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யறதுனால நம்ம எல்லோரும் 16 மாலைகளை நல்லா தீர்க்கமாக ஜபம் பண்ணி அபராதங்களை தவிர்த்து அறியாமையை களைந்து நாமத்து மேல உச்சியை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் கருத்துகள்? மோகன், கேளு, தயங்காம கேளு, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஜபம் பண்ணும்போது இடையில கூடிய மட்டும் தவிர்க்கணும். சரியா பிழையாங்கிற கேள்விக்கு இங்க இடம் இல்ல, அது பிழைதான். ஜபம் செய்யும் போது நடுவுல பேசக்கூடாது. எனக்கு தெரியும் ஒரு சில பக்தர்கள் உறுதியோட இருப்பாங்க இதுல, ஜபம் செய்யும் போது நடுவுல பேசக்கூடாதுன்னு அவங்க பேசவே மாட்டாங்க. யாராவது போய் குறுக்க பேச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் பர்சனலா பார்த்துருக்கேன் ஒரு சில பக்தர்கள் அது பண்றாங்க, நான் பண்றது இல்ல, ஒரு சில பக்தர்கள் பண்றாங்க. யாராவது குறுக்க பேச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சரி அவங்க கிட்ட பேசிட்டு மறுபடியும் அந்த மாலையை முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அந்த மாலையை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கவனத்து அவங்களுடைய உணர்வு வந்து கவனமா இருக்கு. நான் வந்து இது தொந்தரவு இல்லாம பேசாம ஜபம் பண்ணணும், தெளிவா ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது. பொதுவா ஒன்னு என்ன நம்ம எல்லாரும் அனுசரிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஜபம் பண்ணும்போது ஏதாவது யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா அதை வந்து தவிர்க்கணும். அதற்காகத்தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் காலையில ஜபம் பண்ண சொல்லி கொடுத்தார். ஜபத்தை எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில பண்றதுல இருக்கக்கூடிய பல நன்மைகள்ல அதுவும் ஒரு நன்மை. காலையில எல்லாரும் ஜபம் பண்ணுவாங்க, அப்ப யாரும் பேச மாட்டாங்க, அப்ப நம்மளால ஜபம் பண்ண முடியும். நம்ம காலையில 11 மணிக்கு ஜபம் பண்ணோம்னா அப்பதான் ஏதாவது ஒரு சேவை வரும். நம்மளே நம்மளுக்கும் அடுத்தவங்ககிட்ட பேச வேண்டி வரும், அடுத்தவங்களும் நம்ம கிட்ட பேச வேண்டி வரும். எதுக்கு அந்த பிரச்சனை? நம்ம காலையில ஜபம் பண்ணோம்னா எல்லாரும் ஜபம் பண்ற நேரத்துல நம்மளும் ஜபம் பண்ணோம் அப்படின்னா பேசுறதுக்கு வேலையே கிடையாது. யார்ட்டையாவது ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட நமக்கு வந்து மனசு வச்சு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு இப்ப போய் தொந்தரவு பண்ணுவானே. ரெண்டு பேரும் ஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இன்னொருத்தர் வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேற ஏதாவது சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் வந்து நம்ம கிட்ட கேட்பாரு, ஏதாவது ஒன்று பேசுவோம், இது போயிட்டே இருக்கும். காலையில ஜபம் பண்ணலன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 16 மாலையே தான் உருட்டு இருப்போம், வேற எந்த சேவையும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மற்ற நேரத்துல நம்ம மிச்ச மாலைகள் இருந்து ஜபம் பண்றோம் அப்படின்னா கூட அப்ப கூட தனியா ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஜபம் பண்ணணும். மற்ற பக்தர்கள்லாம் ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்மளால ஜபம் பண்ண முடியாது. நம்ம பார்வை அங்கங்க போயிட்டு இருக்கோம், பேச்சு வரும், நடுவுல தடங்கள்லாம் வரும், அதை நம்ம தவிர்க்கணும். நமக்கு மாலை மிச்சம் இருந்து மாலை சாயந்திர நேரத்துல நம்ம வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து தனியா போயிடணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா போயிடணும். பீச்சுக்கு போறதுக்குள்ளார ஒரு மணி நேரம் ஆயிடும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எப்பயாவது போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்ல, சில நேரங்கள்ல நமக்கு வந்து அந்த பக்கம் போறோம், ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஜபம் செய்யறது நல்லது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மாலை நேரத்துல ஜபம் பண்றோம், மற்ற நேரங்கள்ல ஜபம் பண்றோம் அப்படின்னா தெளிவா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதுல அந்த மாதிரி நம்ம ஜபிக்க கூடாது, சும்மா பேசிக்கிட்டு அப்ப அதிகமா ஜபம் பண்ணும். அப்படியேதான் போகணும், வேற வழியே இல்லை அப்படின்னா அதிகமா ஜபம் பண்ணும். ஏதாவது ஒரு நாள் இப்படித்தான் இன்னைக்கு பண்ணி ஆகணும், இன்னைக்கு வேற வழி இல்லை அப்படின்னா அன்னைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிகமாவது நம்ம ஜபம் பண்றது பார்க்கணும். இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்தரும் ஜபம் பண்ணிட்டு இருக்கார், நமக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும், ஐயோ மறந்துடுவோமோ அப்படின்னு நினைச்சோம்னா அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் பாக்கெட்ல நம்ம வச்சுட்டு அதுல எழுதி வச்சுக்கலாம், இது நம்ம மறந்துடுவோமோ, இந்த வேலை செய்யணுமே இன்னைக்கு மறந்துடுவோமோ, இப்பயே கேட்கலாமா, இப்ப கேட்க வேண்டாம், எழுதி வச்சுக்கலாம், எய்தாப்லயே உட்காந்துருக்கலாம். அவரு ஏன் நான் தொந்தரவு பண்ணணும், அவருடைய நாமத்தை நான் ஏன் தொந்தரவு பண்ணணும், அவர் ரொம்ப முக்கியமான செயல் செஞ்சுட்டு இருக்கார். நாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிப்புடையது. அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல, சிந்தாமணி கல் போன்றது, சிந்தாமணியோட கதை சொல்லிட்டு இருந்தேன். நாமமானது ரொம்ப விலை மதிப்புடையது. நேற்று கூட நான் சொல்லேன், நேற்றா முந்தா நேற்று சொல்லின்றேன், நாமத்து மேல நமக்கு ருச்சி இல்லாததுக்கு முக்கியமான காரணம் நமக்கு வந்து காமாலை நோய் வந்திருக்கு, பௌதிக ஆசைங்கிற காமாலை இருக்கு, அதனால இந்த நாமத்தினுடைய சுவை நமக்கு தெரிய மாட்டேங்க. அவர் தன்னோட நோயை போக்குறதுக்காக மருந்து சாப்பிட்டு இருக்கார், அவரோட மருந்தை ஏன் நவுத்தணும், குறித்து வச்சுக்கலாம். நம்ம மனசுலயே நினைச்சுட்டே இருக்க தேவையில்லை, உடனே குறிச்சு வச்சுட்டோம்னா அது மனசு அது மனசுல இருந்து அது போயிடும், நம்மளும் ஜெபம் பண்ண முடியும். சில நேரங்கள்ல நம்ம கேட்டேதான் ஆகணும், நம்ம வந்து ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்தர் உதாரணத்துக்கு நம்ம வந்து சமைக்கணும், சமைச்சுட்டு இருக்கோம், பணம் தேவைப்படுது, பணம் கொடுக்குற பக்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், சரி அவர் ஜபம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைக்காம இருந்துறது கிடையாது. அந்த நேரத்துல நம்ம அது மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையை நம்ம போய் மற்ற ஜபம் பண்றவங்களை வந்து தொந்தரவு பண்ணலாம், ஆனா அது வந்து ரொம்ப கவனமா பண்ணணும். போய் நம்ம முதல்ல ஒரு நிமிஷம் நிக்கணும், அவங்க வந்து நம்மளை கவனிக்கிறதுக்கு. சும்மா போனே ஹரகிருஷ்ண பிரபு பணம் வேணும், அவர் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு நடுவில் ஹரே கிருஷ்ண பிரபு பணம் வேணும், பிரபு இது பண்ணலாமா, பிரபு இப்படி பண்ணலாமா, பிரபு இங்கே போகலாமா. அவர் கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷம் நின்று அவர் என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்கிறது அது வந்து என்ன சொல்கிறேன், நல்ல நடத்தை, அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதத்தை கேட்டாங்க பக்தர்கள், ஜெபம் பண்ணும்போது மனசு அங்கங்கே போகுதுன்னு. பிரபுபாத சொன்னால் ஜெபம் பண்ணும்போது மனசு எங்கேருந்து வந்துச்சு, வாயில் சொல்கிற காதில் கேட்குற, மனசுக்கு எங்கேருந்து, நீ எதுக்கு நீ வேலை கொடுக்குறேன்னு. காதில் நீ கேட்டவனா மனசு எங்கேயும் போகாது, அதை தான் அவர் சொல்கிறார். காதில் கேட்டவனா மனசு அங்கங்கே போகும், காதில் கேட்குறதே இல்லை, காது கொடுக்குறதே இல்லை அது.
ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரிநாம சங்கீர்த்தன் கி ஜாய், ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.